அடிப்படை வேதாகம சத்தியங்கள் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சகோதரர் சகரியா புன்னன் அவர்கள் வழங்கும் 26வது வேத பாடம், வஞ்சனைக்கு தப்பித்தல்.
In one of our earliest studies,
நாம் ஆரம்பத்திலே பார்த்த ஒரு வேத பாடத்திலே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் மரித்த பொழுது அவர் சாத்தானை தோற்கடித்தார் என்று நாம் தியானித்தோம்.
He has permitted Satan.
ஆனால் சாத்தான் இன்றைக்கும் அவன் உயிரோடு இருக்கும்படியாகவும் இந்த உலகத்தில் சுறுசுறுப்பாக இருக்கும்படியாகவும், இன்றைக்கு பாருங்கள் உலகத்தில் எவ்வளவு குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருக்கிறான். அவன் இயேசுவின் காலங்களிலே சுறுசுறுப்பாக இருந்தான்.
The child of God,
ஆனால் தேவனுடைய பிள்ளை, தேவனுக்கு அதனை கீழ்ப்படுத்தி ஒப்பு கொடுத்ததான பிள்ளை ஒரு காலம் பிசாசினாலே மேற்கொள்ளப்பட மாட்டான். அவன் பிசாசை மேற்கொள்வான். சாத்தான் எந்த விதத்தில் வந்தாலும் சரி, வேதம் சாத்தான் சிங்கத்தை போல வருவான். அவன் உபத்திரவப்படுத்தி பயமுறுத்தி துன்பப்படுத்துவதற்காக வருவான். கிறிஸ்தவர்கள் சாத்தான் சிங்கத்தை போல வரும்பொழுது அவனை மேற்கொள்வார். அதே சமயத்திலே சாத்தான் சர்ப்பத்தை போல வருவான் என்று வேதம் சொல்லுகிறது. வஞ்சிக்கும்படியாக வருகிறான். இது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம். நாம் ஒருவேளை எண்ணிக்கொண்டிருக்கலாம் உபத்திரம் தான் மிகவும் ஆபத்தானது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் கிறிஸ்தவ சரித்திரம் என்ன போதிக்கிறது என்று சொன்னால், ஒரு காலம் உபத்திரமானது சபையை நசுக்கவில்லை, அது சபை சிழிக்க செய்தது. ஒருவர் சொன்னார், ரத்த சாட்சிகளுடைய ரத்தமானது திருச்சபையினுடைய வித்தாக இருக்கிறது என்று சொன்னார். ஆகவே இந்த 2000 ஆண்டுகள் சபை சரித்திரத்தில் நாம் வாசிக்கிறது என்னவென்றால், எங்கெல்லாம் உபத்திரம் இருந்ததோ அங்கே அநேக விசுவாசத்திற்கு வந்தார்கள். ஆனால்
when the devil comes as a
பிசாசு ஒரு சர்ப்பத்தை போல அவன் வஞ்சிக்கும்படியாய் வரும்பொழுது அவன் பல இடங்களில் வெற்றி அடைந்து விட்டான். அநேக கிறிஸ்துவ வாழ்க்கையை கெடுப்பதிலே அவன் வெற்றி அடைந்து விட்டான். ஏன் தேவன் இதை அனுமதிக்கிறார் என்று நீங்கள் கேட்கலாம். ஏன் சாத்தான் ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக வரும்படியா ஏன் அனுமதித்தார் என்று கேட்கலாம். அவன் ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக ஆதாமையும் ஏவாளையும் பயமுறுத்த முடியாத கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வரவில்லை. அவன் அங்கு ஒரு சர்ப்பத்தை போல வந்தான், சிங்கத்தை போல வரவில்லை. ஏவாளுடைய சிநேகிதனை போல மாறு வேஷத்திலே வருகிறான். ஏன் தேவன் அங்கே சாத்தான் ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக பிரவேசிப்பதை நிறுத்திருந்திருக்க கூடாது? சாத்தான் நிறுத்தப்பட்டிருந்தால் ஆதாமும் ஏவாளும் அந்த மரத்தின் கீழே அடுக்க அருகே போயிருக்க மாட்டார்கள். அதே சமயத்தில் சோதிக்கப்பட்டும் இருக்க மாட்டார்கள். ஆகவே ஆதியாகமும் 3வது அதிகாரத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், தேவன் சாத்தானியை ஏதேன் தோட்டத்திலே பரதேசுக்குள்ளாக போக முடிய அனுமதித்தினுடைய காரணம் என்னவென்றால்,
Satan could enter Eden.
சாத்தான் ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும் என்று சொன்னால் கண்டிப்பாக உடைய சபையில கண்டிப்பாக பிரவேசிப்பான். உடைய சபையானது ஏதனை போல பரிசுத்தமாக இல்லை. ஆகவே அங்கே போவதையே தேவன் அனுமதி நிறுத்தவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக உடைய சபையிலே வந்து ஜனங்களை வஞ்சிப்பதற்கும் அனுமதிப்பார். ஏன் ஆண்டவர் அப்படி செய்கிறார்? அதே காரணம் தான். எதற்காக தேவன் ஏதேன் தோட்டத்திலே அங்கே மனிதன் சோதிக்க முடிய அனுமதித்தாரோ அதே போல இங்கேயும் அனுமதிக்கிறார். ஒரு மனிதன் தேவனை மதிக்கிறானா, தேவனுடைய வார்த்தையை மதிக்கிறானா இல்லையா என்பதை சோதிக்கும் முடியாக தான் தேவன் சோதனை அனுப்புகிறார். அல்லது தன்னுடைய சொந்த புத்தியை பயன்படுத்தி,
தன்னுடைய
ஞானத்தை பயன்படுத்தி போகிறானா? ஏவாள் தன்னுடைய புத்தியை பயன்படுத்தினாள். ஆகவே விழுந்து போனார்கள். இன்றைக்கு அநேக மக்கள் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கண்டுகொள்ளாமல், அவர்கள் அதற்கு செவி கொடுக்காமல் வழி விலகி போகிறார்கள். ஆதாம் ஏவாளை தேவனின் தோட்டத்தில் தேவன் எதை வைத்து சோதித்தார் என்று தெரியுமா? அவர்களை வஞ்சிக்கும்படியாக சாத்தானை அனுமதித்தாரே. என்ன சோதித்தார்? ஒரே ஒரு எளிய காரியம்தான், என்னுடைய வார்த்தையை நீ நம்புவாயா? நீ கண்டிப்பான விதத்திலே நான் சொன்னதற்கு அப்படியே கீழ்ப்படிவாயா? அல்லது நீ உன்னுடைய புத்தியை பயன்படுத்தி நீ மீண்டும் மீண்டுமாய் சாத்தானோடு விவாதித்து வழிவிலகி போவாயா? நான் அவர்கள் விழுந்துட்டால் என்று நாம் அறிந்திருக்கிறோம். சாத்தான் இங்கே இயேசு கிறிஸ்துவையே வஞ்சிக்கும்படியாக தேவன் அனுமதித்தார். இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி செய்யும். ஆனால் இயேசு வஞ்சிக்கப்படவில்லை. அவர் தேவனுடைய வார்த்தையை அங்கே காண்பித்தார். அவர் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையிலே அவர் நின்று நிலை கொண்டிருந்தார். ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தையிலே நிலை கொண்டிருக்கவில்லை. இயேசு 3 முறையும் பிசாசு அந்த வனாந்தரத்தில் சோதித்த பொழுது வேத வார்த்தையிலே உறுதியாக நின்று விட்டார். நமக்கு இந்த 2 வழிகளையும் போக நமக்கு தெரிவு செய்யலாம். ஒன்று, ஆதாம் ஏவாளின் வழியிலே போகலாம். தேவனுடைய வார்த்தையை நாம் விட்டுவிட்டு நம்முடைய ஞானத்தை பயன்படுத்தி விவாதித்து வாக்குவாதம் பண்ணி போகலாம். அல்லது சிறு சிறு காரியங்கள் கூட நாம் தேவனுடைய வார்த்தையிலேயே நாம் நின்று விடலாம். இந்த கல்லை நான் அப்பமாக்க மாட்டேன், மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்ற வார்த்தையின் முடியாது நான் வாழ்வேன் என்று சொன்னார். இயேசு அப்படிதான் சொன்னார். வியப்பாக இருக்கிறது. எப்படி இயேசு கிறிஸ்து வேத வசனத்தில் எப்படி அதே அதன்படியாக இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். நீங்களும் தேவனுடைய வார்த்தையின்படியே நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் நான் எழுதி உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும். ஒரு காலம் நீங்கள் வஞ்சிக்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் புதிய ஏற்பாட்டு போதனை, இயேசு கிறிஸ்துவுடைய மாதிரியை, இயேசு கிறிஸ்துவுடைய போதனையை, பரிசுத்த ஆவியானவருடைய நிருபர்கள் மூலமாய் வரக்கூடிய போதனையை உங்களை வழிநடத்தும் முடியாக நீங்கள் வைப்பீர்கள் என்று சொன்னால், அது மட்டுமே உங்களுடைய வழிகாட்டியாய் நீங்கள் வைப்பீர்கள் என்று சொன்னால், வெளியிருந்து வரக்கூடிய எந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் ஒரு காலம் நீங்கள் வஞ்சிக்கப்பட மாட்டீர்கள். ஆனால் இந்த போதனைக்கு வெளியே உள்ள காரியங்கள் அது பரவாயில்லை போல இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னால் நான் அதே போல உத்தரவாதம் சொல்லி கொடுக்க முடியும். நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள். வேதம் சொல்லுகிறது, குறிப்பாக மத்தேயு 24 அதிகாரத்திலேயே சீஷர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே கடைசி நாட்களில் அடையாளம் என்ன, நீர் எப்பொழுது திரும்ப வருவீர் என்று கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பல அடையாளங்கள் சொல்லி இருக்கிறார், அங்கே பூமி அதிர்ச்சி வரும், பஞ்சங்கள், கொள்ளை நோய் வரும். ஆனால் முதலாவது காரியத்தை என்ன சொன்னார், மீண்டும் ஒரு முறைக்கு மேலாக எதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொன்னால், 4 வாசிக்கிறோம், ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். வஞ்சனை என்பது அவர் குறிப்பிட்டதான முதல் காரியம், கடைசி நாட்கள் சம்பந்தப்பட்டதான விஷயம். கீழே வாசிக்கிறோம், அவர் மீண்டும் சொல்லுகிறார்,
there will be many false
அநேக கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். 24 இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன செய்வார்கள், அவர்கள் மிகப்பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்பிப்பார்கள்,
in the name of
இயேசுவின் நாமத்தினாலே காண்பிப்பார்கள்.
So as to deceive, if possible,
கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கப்படுவார்கள் என்று வாசிக்கிறோம். கூடுமானவர்களையும் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டு வஞ்சிப்பதற்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்கள். உங்களுக்கு தெரியுமா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள்.
Can you imagine
உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியுமா, இந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு தருவாயில் இருக்கிறார்கள், வேறு மதத்திலே வேறு தேவனை நாடி போய்விடுவார்களா? அது கூடாத காரியம்.
Where is the danger of the elect being?
அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்கள் எங்கே வஞ்சிக்கப்படுகிறார் என்று சொன்னால், வருகிறவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே வருகிறார்கள். அவர்கள் ஓநாய்கள், ஆனால் ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு வருகிறார்கள். ஆட்டுத்தோல் என்று சொன்னால் அது சுவிசேஷ உபதேசம். அவன் ஒரு வேதாகமத்தை கொண்டு வருகிறான், வேறு புத்தகத்தை கொண்டு வருவதில்லை, வேறு ஒரு தெய்வத்தினுடைய பெயரை அவன் பயன்படுத்துவதில்லை, இயேசுவின் பெயரையே பயன்படுத்தி வருகிறான். ஆனால் அவன் வஞ்சிக்கிறவன், என்றால் வேதம் சொல்லுகிறது, 2 Corinthians 11 வாசிக்கிறோம், சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொண்டு வருகிறான், அவனுடைய ஊழியக்காரர்கள் அவர்கள் நீதியின் ஊழியக்காரர்களைப் போல வருவார்கள் என்று வாசிக்கிறோம். 2 Corinthians 11:14-15 வசனங்கள், அவர்கள் நீதியை குறித்து பேசுவார்கள், ஆனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், அவர்கள் வேறொரு இயேசுவை
பிரசங்கிப்பார்கள்.
வாசிக்கிறோம், வேறொரு ஆவியை கொடுப்பார்கள், வேறொரு சுவிசேஷத்தை கொடுப்பார்கள் உங்களை வழி விலக செய்வதற்காக. நான் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்,
1 Timothy 4:1-4
வாசிக்கிறோம், கடைசி நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதாவது,
Some will fall away from the faith.
சிலர் விசுவாசத்தை விட்டு வழுவார்கள். விசுவாச அவிசுவாசிகளை குறித்து பேசவில்லை, விசுவாசத்துக்குள்ளே வந்தவர்கள் அவர்கள் விழுந்து போவார்கள். ஏனென்றால்
they pay attention
அவர்கள்
to deceitful spirit
அவர்கள் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு செவி கொடுக்கிறபடினாலே
they pay attention to deceitful spirit
அவர்கள் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு செவி கொடுக்கிறபடினாலே அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்து வாழ்வதில்லை. மத்தேயு 7 வாசிக்கிறோம், கடைசி நாட்களிலே நியாய தீர்ப்பு நாளிலே
many will say
அநேகர் வந்து, மத்தேயு 7:22 1-2 அநேகர்,
not 1 or 2
1-2 அல்ல, 3-4 அல்ல, அநேகர் வந்து,
many could mean
அநேகர் என்று சொன்னால் நூற்றுக்கணக்கான மக்களாக இருப்பார்கள்,
hundreds of preachers
நூற்றுக்கணக்கான பிரசங்கியார்கள், ஆயிரக்கணக்கான பிரசங்கியார்கள் அவர்கள் தேவனிடத்திலே வந்து, ஆண்டவரே, கர்த்தாவே, கர்த்தாவே,
உம்முடைய
நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் சொன்னோம் என்று சொல்வார்கள்,
we cast out
உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் என்று சொல்வார்கள்,
we did miracles in the name of
இயேசு நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் என்று சொல்வார்கள்.
And the Lord says,
ஆண்டவர் சொல்வார், அவர்களை பார்த்து நான் சொல்லுவேன், நான் உங்களை அறியேன்,
நான் ஒரு personal relationship
ஒரு கால் உங்களோடு கூட தனிப்பட்ட உறவை நான் வைத்துக் கொண்டதே இல்லை, நீங்கள் பாவத்திலே வாழ்ந்தீர்கள், என்னை விட்டு அகன்று போங்கள்,
Can you believe
நரகத்துக்கு அனுப்பிவிட்டார்
that people who did miracles நம்ப முடியுகிறதா
இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் செய்தவர்கள் கடைசிலே நரகத்துக்கு போனார்கள் அது எதை பொறுத்திருக்கிறது நீங்கள் வேதத்தை நம்புகிறா இல்லையா என்பதை ஆண்டவர் இயேசு சொன்னார் வானமும் பூமி ஒழிந்து போகும் என்னுடைய வார்த்தை ஒழிந்து போவதில்லை உங்களுடைய அறிவு என்னுடைய அறிவை காட்டும் நான் வேதத்தை தான் நான் நம்புவேன் உங்களுடைய புரிந்து கொள்வதில் என்னுடைய புரிதல் தவறாக இருக்க முடியும் பல விஷயங்களிலும் நான் வஞ்சிக்கப்பட முடியும் ஆனால் நான் என்னுடைய வார்த்தையை இயேசுவின் வார்த்தையை நம்புகிறபடினாலே நான் வஞ்சிக்கப்படுவதில்லை
Every man
நான் ஒவ்வொரு ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய இயேசு நாமத்தினாலே அற்புதத்தை செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இயேசு நாமத்தை தீர்க்கதரிசன யாரையுமே நான்
ஏற்றுக்கொள்வதில்லை
பிசாசு இயேசு நாமத்தினாலே விரட்டுகிறவளையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்று சொல்ல இயேசு எச்சரித்திருக்கிறார் ஆனால் இயேசு எதை அவர் பார்த்தார் இந்த ஜனங்களிலே எதை அவர் நோக்கி பார்த்தார் அவர் பரிசுத்தம் இருக்கிறதா என்று பார்க்கிறார்
He says you lived in sin.
நீங்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள்.
You never preached against sin.
நீங்கள் பாவத்துக்கு விரோதமாய் பிரசங்கிக்கவில்லை. நீங்கள் பாவத்திலே வாழ்ந்தீர்கள். பாவத்தை பயிற்சி பாவத்திலே செய்தீர்கள்.
I know I'm safe.
நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். எப்பொழுது என்று சொன்னால்
I seek to fellowship with someone who has the spirit of Christ.
கிறிஸ்துவின் ஆவியுடையரோடு கூட நான் ஐக்கியப்படும் பொழுது நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். அக்கிரமத்தின் வழியில் என்னை விலக்குகிறவர்கள் பாவத்தை விட்டு விலக்குகிறவர்கள் என்ற இருந்துதான் நம்மை பாதுகாக்க முடியாது உறுதியாக்க முடியாது இயேசு வந்தார் இங்கே சொல்லப்பட்டதை பாருங்களா மத்தேயு 7 அதிகாரம் அவர் மலை பிரசங்கத்திலே சொன்னார் அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு சுவிசேஷ உபதேசத்தினோடு கூட வருவார்கள் ஆனால் உள்ளே பட்சிக்கிற
ஓநாய்கள்
ஒரு ஓநாய்க்கு என்ன வேண்டும் ஒரு ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வரக்கூடிய ஓநாய்க்கு என்ன வேண்டும் ஆடுகளுக்குள்ளாக வரும்பொழுது என்ன அது தேவைப்படுகிறது அதற்கு என்ன தேவைப்படுகிறது
He hasn't come to bless the sheep.
அந்த ஆடுகளை ஆசீர்வதிக்க முடியாக வரவில்லை. அவர்களிலே தான் ஒருவனாக இருக்கிறேன் என்பதை போல நடிக்கிறான் ஆனால் நோக்கமெல்லாம் வேறு ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக ஒரு ஓனாய் ஆடுகள் மத்தியிலே எதற்கு வருகிறது என்று சொன்னால் தனக்கென்று ஒன்றை பெற்றுக் கொள்ள முடியாக வருகிறது அதை குறித்து நீங்கள் நிச்சயத்துக் கொள்ளலாம் ஆகவே அந்த ஓனாய் என்ன வேண்டும் அது ஆடுகளை கடிக்க விரும்புகிறது அது பட்சிக்க விரும்புகிறது அந்த ஆட்டிலிருந்து கரியை எடுத்து தன்னை போஷிப்பதற்காக விரும்புகிறது அது பேராசி உள்ளதா இருக்கிறது அது பட்சிக்கிற ஓனாய் அது ஆட்டினுடைய தசையை எவ்வளவு தூரம் தின்க முடியுமோ அதை கடித்து தின்கிறது ஆட்டினுடைய இறைச்சியை தின்கிறது தன்னைத்தானே போஷிக்க முடியாது
That's the mark of a false prophet.
இதுதான் கள்ளத்தீர்க்கதரிசனுடைய அடையாளம்
One mark of a false prophet.
கள்ளத்தீர்க்கதரிசன ஒரு அடையாளம் என்னவென்றால்
So how shall we be How shall we detect a false
நாம் எப்படி கள்ளத்தீர்க்கதரிசி அடையாளம் கண்டுகொள்ள முடியும் அவருடைய உபதேசத்தினாலே அல்ல சரியான உபதேசத்தை பிரசங்கிக்கலாம் அற்புதங்களை செய்யலாம் இயேசு நாமத்தினாலே பிசாசுகளை விரட்டலாம் இயேசு நாமத்தினாலே பிரசங்கிக்கலாம் மிகவும் நன்றாக பிரசங்கிக்கூடிய பிரசங்கியாளராக இருக்கலாம் ஆனால் அவருக்குள்ளே ஒரு பேராசை இருக்கும் பேராசையான ஒரு வாஞ்சை இருக்கும் கள்ளத்தீர்க்கதரிசியை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டுமா பேராசை உள்ள ஒரு இசை இருக்கும் உங்களுடைய தனக்கென்று எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு ஆசை பிரதானமாக உங்களுடைய பணம் உங்களுடைய சொத்து
That is the way
இதுதான்
one of the ways
பல வழிகளிலே ஒரு வழி இதுதான் ஒரு கள்ளத்தீர்க்கதரிசியை கண்டுபிடிப்பதற்கு உபதேசத்தை மட்டும் பார்ப்பில் என்று சொன்னால் அவர்கள் ஆட்டத்தோலை போர்த்து கொண்டு வருகிற ஓனாய்களாக இருப்பார்கள் அந்த ஆட்டத்தோலு கீழாக உபதேசத்துக்கு கீழாக அவர் எதை தேடி வருகிறார் அவர் எப்பொழுதாவது எப்படியாவது பணம் வேண்டும் என்று வருகிறார் பணத்தை பெற்றுக் கொள்வதற்கு வேதத்தை கோடிட்டு காண்பிக்கிறார் தேவையை பற்றி பேசுகிறார் ஒரு வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரன் என்று பேசுவார் இயேசு அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுவதை நாம் பார்க்க முடியாது இயேசு ஜனங்களிடத்தில் அப்படி கேட்டதில்லை ஒரு சமயம் கூட நாம் அப்படி பார்ப்பதில்லை இயேசு ஜனங்களை பார்த்து எனக்கு பணம் கொடுங்கள் என்று சொல்லவில்லை என்னை தாங்குங்கள் ஊழிக்கு தாங்குங்கள் என்று அவர் கேட்டதே இல்லை மனம் வந்து ஜனங்கள் கொடுத்தார்கள் சந்தோஷமாய் கொடுத்தார்கள் அதை ஏற்றுக்கொண்டார் ஒரு கூலிக்காரன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான் வேலைக்காரன் ஆனா வேலைக்காரன் நேரத்தில் போய் கூலி கேட்கவில்லை நீங்கள் ஏ என்ற ஒரு கம்பெனியில வேலை செய்கிறீர்கள் உங்களுடைய சம்பளத்தை கம்பெனி பீலே போய் கேட்பீர்கள் இல்லை
You get your salary.
உங்களுடைய சம்பளத்தை கம்பெனி ஏ தான் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் அப்படி கம்பெனியே சம்பளம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த அதிகாரத்தில் போய் கேட்பீர்கள் எனக்கு சம்பளம் தாங்கள் நான் வேலை செய்தேன் நீங்கள் ரோட்லே போய் கொண்டிருந்த மனிதனை போய் நீங்கள் சம்பளம் கேட்பீர்களா அவனுக்காக நீங்கள் வேலை செய்யவில்லை நீங்கள் ஆண்டவருடைய ஊழியக்காரராக இருந்தால் உங்களுடைய தேவைக்கு நீங்கள் யாரிடத்தில் போவீர்கள் நீங்கள் மனிதத்துக்கு போவீர்கள் நீங்கள் மனிதனுடைய ஊழியக்காரர் நான் 40 ஆண்டுகளாக தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறேன் ஒரு நாள் கூட என்னுடைய தேவையை மனிதனிடத்திலே பணமோ வேறு எந்த தேவைக்கும் மனிதனத்தில் கேட்டதே இல்லை ஏன்னா நான் தேவனை சேவிக்கிறேன் நான் என்னுடைய எஜமானத்திலே போவேன் ஆண்டவரே நான் உமக்கு ஊழியம் செய்கிறேன் ஆண்டவரே எப்பொழுதுமே நான் போக தேவையில்லை என்றால் தேவையில்லை அவர் சந்திக்கிறார். ஏ பி சி எந்த கம்பெனியை காட்டிலும், எக்ஸ் ஒய் இசட் எந்த கம்பெனியை காட்டிலும் அவர் மிக முன்னிலவராக இருக்கிறார் தேவன். ஆகவே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், பட்சிக்கிற ஓநாய்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஒன்று, உங்களுக்கு இருக்கிறதை கடித்து பட்சிக்க வருகிறார்கள். உங்களுடைய நலநிலை அவர்களுக்கு அக்கறை இல்லை. அவர்களுக்கு தேவையானதெல்லாம் உங்களிடத்திலிருந்து உங்களுக்கு உரியதை அவர்கள் விரும்புகிறார்கள். இயேசு இன்னொரு காரியம்
என்னவென்றால்,
அவருடைய கனிகளினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள் என்று சொல்கிறார். நீங்கள் முள் செடிகளிலே நீங்கள் அத்தி பழங்களை பறிக்க முடியுமா? ஒரு மனிதனுடைய வரங்களை குறித்து நான் கவரப்படுவதில்லை. ஒரு மனிதனுடைய வரங்களா கனிகளா? நான் கனியை தான் பார்த்து போவேன். வரங்களை பார்த்தால் வஞ்சிக்கப்படுவீர்கள், கனியை பார்த்தால் வஞ்சிக்கப்பட மாட்டீர்கள். ஆகவே நீங்கள் எதை ஒரு மனிதனிடத்தில் தேடுகிறீர்கள்? ஒரு மனிதனிடத்தில் நான் கனியை பார்க்கிறேன், வரங்களை அல்ல. அவருடைய வரங்களினாலே அறிவீர்கள் என்றால் கனிகளினாலே அறிவீர்கள் என்று சொல்கிறார். அதற்கு பிறகு வரங்களை குறித்து பேசுகிறார். அற்புதங்கள், தீர்க்கதரிசிகள், சுசாசலை விரட்டுவது, நீங்கள் எல்லாம் அதனாலே அவனை அறிய மாட்டீர்கள். அவர்கள் ஊழியக்காரர் அல்ல என்று சொல்கிறார். அவர் நரகத்துக்கு போகிறவர்கள். ஆகவே வரங்களை பார்த்தால் நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள். இவைகள் எல்லாம் உங்களை வஞ்சனையிலிருந்து பாதுகாப்பதற்கு ஒரு எச்சரிப்பு. நீங்கள் வரங்களை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள். ஆனால் கனியை பாருங்கள். என்ன விதமான கனி? கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறதா என்று பாருங்கள். தாழ்மை இருக்கிறதா என்று பாருங்கள். பிரதானமாக இந்த மனிதன் ஒரு தாழ்மையான மனிதனா என்று பாருங்கள்.
See if this man is drawing you to
இந்த மனிதன் கிறிஸ்துவண்டே உங்களை இருக்கிறானா அல்லது தனக்கு நேரா இருக்கிறானா என்று பாருங்கள். அவருக்கு முழுமையாக பணாசிலிருந்து விடுதலை பெற்ற அந்த இயேசுவின் ஆவி இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே அணுவளவாவது பணாசி இருந்ததா? இல்லவே இல்லை. ஆகவே ஒரு மனிதனிடத்திலே இந்த காரியங்கள் இருக்கிறதா என்று பார்த்தால் நீங்கள் வஞ்சிக்கப்பட மாட்டீர்கள். உங்களுக்கு தெரியுமா, இரண்டாம் நூற்றாண்டிலே ஒரு ஆர்டிகல் எழுதப்பட்டிருந்தது. அந்த இரண்டாம் நூற்றாண்டிலிருந்து இப்பொழுது நமக்கு அது வந்திருக்கிறது. அது ஒரு சிறிய புத்தகம், 12 அப்போஸ்தலருடைய போதனை, டிடாக்கி என்று
சொல்லக்கூடியது.
அப்போஸ்தலருடைய போதனை, அதிலே யார் எழுதினான் என்று தெரியவில்லை. சுவாரஸ்யமான காரியங்கள் இதில் இருக்கிறது. உண்மையாலுமே ஆதி காலத்தில் உள்ளதான அப்போஸ்தலருக்கு வந்தது 19 அவர் சொல்லுகிற காரியம் என்ன? அந்த நாட்டிலே அவர்களுக்கு வேதாமம் கையில இல்லை. இங்கேயும் அங்கேயுமே பவுலுடைய பிரதிகள் அங்கே இருக்கும். அநேக சபைகளிலே வேதாகமங்கள் இல்லை. பழைய ஏற்பாடு கூட அவர்களுக்கு இல்லை. ஆகவே அநேக இங்கு மங்கமாய் போய்கொண்டிருக்கக்கூடிய பிரசங்கர் இருந்தார்கள். அவர்கள் தீர்க்கதரிசிகளாய் சொல்லிக் கொண்டார்கள், அப்போஸ்தலர் என்று சொல்லிக் கொண்டார்கள். அந்த நாட்டில் எவ்வளவு வஞ்சகம் இருந்திருப்பார்கள். இன்றைக்கு காணப்படுவதை விட அன்றைக்கு எவ்வளவு வஞ்சகம் இருந்தது. இன்றைக்கு நமக்கு வேதாகம் இருக்கிறது. அந்த நாட்டில் அவர்களுக்கு வேதாகம் இல்லை. ஆகவே அப்போஸ்தலர்கள் அவர்களுக்கு ஒரு எளிய ஒரு விதியை கொடுத்தார்கள், தங்களை பாதுகாப்பதற்காக. ஒவ்வொருவரும் இந்த விதியை பின்பற்ற முடியும். அவர்கள் இதனாலே பாதுகாக்கப்பட முடியும். யாராவது ஒருவர் உங்களிடத்திலே வந்து பணத்துக்காய் கேட்டால், தனக்கென்று பணத்தை கேட்டால், அவன் கள்ள அப்போஸ்தலன்.
தன்னுடைய
ஊழியத்துக்கென்று பணத்தை கேட்டால் அவன் கள்ள அப்போஸ்தலன். இல்லை, நாம் கேட்பதில்லை. நாம் கண்டிப்பாக மற்றவர்களின் தேவைக்காக பணம் கொடுங்கள் என்று கேட்கலாம், நமக்காக கேட்கக்கூடாது. இப்படித்தான் அவர்கள் தங்களை பாதுகாத்தார்கள். அந்த நாட்டிலே அந்த மக்களை எப்படித்தான் பாதுகாத்தார்கள்? வஞ்சனிலிருந்து பாதுகாத்தார்கள். ஆகவே கவனமாய் கேளுங்கள், பட்சிக்கிற ஓநாய்கள் வரும்பொழுது, தங்களை வரங்களெல்லாம் வைத்துக் கொண்டு வரும்பொழுது, அவர்கள் உங்களை பார்த்து என்ன கேட்கிறார்கள்? எதற்காக அவர்கள் பணத்தை கேட்கிறார்கள்? 2 கொரிந்தியர் 8:9 அதிகாரத்தினுடைய ஆவியின்படி கேட்கிறார்களா? எவ்வளவு ஏழை மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தாங்கள் மிகவும் எளிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது தாங்கள் மிகவும் பெரிய மாடி மாடி வீடுகளை கட்டிக்கொண்டு, தாங்கள் விலையேறப்பட்ட கார்களை வாங்கிக் கொண்டு சொகுசாய் வாழ்வதற்காக பணத்தை கேட்கிறார்களா? இப்படிப்பட்டவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். மிகவும் கவனமாயிருங்கள். தேவனுடைய எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருந்தும் கூட நீங்கள் இதற்கு செவி கொடுக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள். இந்த பொய் தீர்க்கதரிசினாலே பொய் அப்போஸ்தலனால் வஞ்சிக்கப்படுவதற்கு பார்த்துருவாங்க. பிசாசு தேவனுடைய மக்களை தனக்கு சாதகமாய் பயன்படுத்துவதற்கு பல வழிகள் இருக்கிறது. தேவன் இதன் மூலமாக எதை அவர் சோதிக்க விரும்புகிறார்? ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் தோட்டத்தை ஆதாம் எவ்வளவு எதற்காக சோதித்தாரோ அதே போலத்தான். நீங்கள் என் எச்சரிப்பை எடுத்துக்கொள்வீர்களா, அல்லது என்னுடைய எச்சரிப்பை எல்லாம் அலட்சியப்படுத்தி விட்டு நான் நன்றாகத்தான் என்று சொல்வீர்களா? வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர்கள் தேவனுக்கு முன்பாக தலைகளை வணங்கி விழுந்தார்கள், சாஷ்டாங்கமாய் விழுந்தார்கள் என்று வாசிக்கிறோம். சாஷ்டாங்கமாய் பணிந்து விழுந்து அவரை ஆராதித்தார்கள். இப்படித்தான் தேவனை ஒவ்வொருவரும் ஆராதித்தார்கள். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை முன்னால் தாழ விழுந்து அவர்கள் பணிந்து வணங்குகிறார்கள். இன்றைக்கு இந்திய சொசைட்டி சமுதாயத்திலே நாம் அறிந்திருக்கும் கலாச்சாரத்திலே யாருக்காவது உங்களுடைய பாதத்தை காண்பித்தல் என்று சொன்னால் என்ன, உங்களுடைய சாண்டக்ஸ் காலை காலனை அணிந்திருக்கிறீர்கள், காலை நீங்கள் தூக்கி அந்த ஷூவினுடைய காலினுடைய அடிப்பாகத்தை காண்பித்தால் என்ன, அது ஒரு அவமதிப்பு.
And bowing down before him with your head to the ground is worship.
ஆனால் தாழ பணிந்து முன்பாக விழுந்து பணிந்து ஆராதிப்பது அது உண்மையான ஆராதனை. ஆகவே தேவனுக்கு முன்பாக அவர்கள் தாழ விழுந்திருந்தால் அவர்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள். ஆனால் பின்னாக விழுந்து தேவனுக்கு காலை காண்பிக்கிறவர்களை குறித்து என்ன நினைக்கிறார்கள், அவர்கள் தேவனை அவமதிக்கிறார்கள்.
And yet,
ஆனாலும்
that goes on.
இன்றைக்கு இது பெரிய ஒரு ஊழியத்தை போல நடந்து கொண்டிருக்கிறது. அநேக பிரசங்கியார்கள் இது தேவனுடைய வல்லமையுடைய வெளிப்பாடு என்று சொல்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் மக்களை தேவனை அனுமதிக்க செய்யுமா, இப்படி தேவனுக்கு தங்கள் கால்களை காண்பிப்பதற்கு அது செய்யுமா, இல்லவே இல்லை. அவர்கள் பாவிகள் தான் தேவனுடைய பிரசங்கத்திலே பின்னாக விழுந்தார்கள். விசாசுகள் தான் மக்களை விழ பண்ணுகிறது. நானே பார்த்திருக்கிறேன், வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், பிசாசுகள் மக்களை கீழே விழச் செய்து ஒரு காலம் பரிசுத்த ஆவியானவர்கள் இயேசு கிறிஸ்து எப்படியுமே மக்களை தூக்கி எடுத்தார். தேவனுக்கு முன்பாக அப்படியே விழுந்தார் என்று சொன்னால் தாழ தலையை முன்பாக வைத்து பணிந்து விழுந்து பணிவார்கள்.
I'm just giving you an
நான் இதை ஒரு உதாரணமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எந்த அளவுக்காக இந்த கிறிஸ்தவத்திலே திரளான கிறிஸ்தவத்திலே வஞ்சனை இருக்கிறது என்று பாருங்கள். இவளெல்லாம் பார்த்தால் ஐயோ இது தேவன் வல்லமை என்று ஆச்சரியப்படுகிறார்கள். அது ஏமாற்று வஞ்சனை. அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே அப்படிப்பட்ட மக்கள் இருந்ததை நாம் வாசிக்கிறோம். அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 8 அதிகாரம். சமாரியாவிலே பிலிப் அங்கே பிரசங்கிக்கும்படியாக போனார். அங்கே சீமோன் ஒரு மந்திர வித்தைக்காரன் இருந்தான். அவன்
அமேசிங் திங்ஸ் பிஃபோர்
தேவனுக்கு முன்பாக பிரமிக்கப்பட்டதான காரியங்களை செய்தான்.
டானிஷிங் தி பீப்பிள் வித் ஆல் ஹிஸ் மேஜிக் அண்ட்
யூ நோ வாட் தே கால் அவர்கள் இந்த மனிதனை என்ன அழைத்தார்கள் என்று சொல்லுமா? அப்போஸ்தலர் 8:10 வாசிக்கிறோம்,
தி கிரேட்
சீமோன் தேவனுடைய பெரிதான சக்தி என்று அழைக்கப்பட்டான். இப்படித்தான் அவனை அழைத்தார்கள். அவனுக்கு அநேகர் செவி கொடுத்து வந்தார்கள். அவன் மாயவத்திகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினாலே அவனை மதித்து வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கும் கூட சீமோனை பின்பற்றல் இருக்கிறார்கள். அவர்கள் ஓ இவர்கள் இருக்கிற தேவனுடைய பெரிய வல்லமை என்று சொல்கிறார்கள். எவ்வளவு விசுவாசிகள் ஏன் வஞ்சிக்கப்படுகிறார்கள்? அவர்கள் எளிய காரியம் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் வேதத்தை தெளிவாய் பார்க்கிறார்கள். இயேசு ஒரு காலம் யாரையும் கீழே தள்ளிவிட்டதில்லை, அவர்களதை கண்டுகொள்வதில்லை, அலட்சியப்படுத்துகிறார்கள். அப்போஸ்தலர் யாரையும் கீழே தள்ளவில்லை, அவர்கள் தேவனுடைய வார்த்தை அலட்சியப்படுத்துகிறார்கள். ஓ சீமோன் தான் தேவனுடைய பெரிய சக்தி என்று வியந்து பார்க்கிறார்கள். வஞ்சிக்கப்பட வேண்டுமானால் வஞ்சிக்கப்படுங்கள், தேவன் உங்களை நிறுத்த மாட்டார். ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதிலிருந்து அவர் நிறுத்தவில்லை. ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த 2000 ஆண்டுகளாக மில்லியன் கணக்கான மக்களை வஞ்சிக்கிறார்கள். தேவன் அதை நிறுத்தவில்லை. ஆனால் உங்களுக்கு தேவன் வார்த்தை தெரிந்திருக்குமானால் நீங்கள் நிறுத்தப்படுவீர்கள். நீங்கள் இயேசுடைய மாதிரியை அறிந்தும் அப்போஸ்தலர் மாதிரி அறிந்தும் நீங்கள் அதை அலட்சியப்படுத்தினால் நீங்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள். நீங்கள் வழிவிலகி போவீர்கள், உங்களை கிறிஸ்தவ வாழ்க்கை அழித்துக் கொள்வீர்கள். இயேசு அடிக்கடி அவர் சொல்லுவார், காதுள்ளவன் கேட்க கடவன்.
Teaching us that
எதை நமக்கு போதிக்கிறார் என்று
சொன்னால்,
எல்லாருக்குமே சத்தியத்தை கேட்க முடியாத செவிகள் இல்லை.
It's the same thing today.
இன்றைக்கும் அதே போல தான்.
அநேக
ஜனங்கள் இந்த சத்தியங்களை கேட்கிறார்கள். வேதத்தில் மிகவும் தெளிவாக இருந்தாலும் கூட தேவன் வழுவாதபடி நம்மை காக்கிறவர். அவர் நம்மை கீழே தள்ளுகிறவர் அல்ல. யூதா 24 வசனம், வழுவாதபடி நம்மை காக்கிறவர், விழாதபடி நம்மை காக்கிறவர். 1000 பேர் உன் பக்கம் வலது பக்கம், 10,000 பேர் இடது பக்கம் விழுந்தாலும் உன் பக்கத்திலே அது அணுகாது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவன் ஜனங்களை விழ செய்யக்கூடிய வேலையை அவர் செய்வதில்லை, ஜனங்களை எழுந்து நிற்கக்கூடிய வேலையை செய்கிறார். அவர் எழுந்து நட என்றுதான் சொல்லுகிறார். அல்லது கீழே விழுந்து உன்னுடைய பாதங்களை காண்பித்துக் கொண்டிருந்த சொல்லுவதே இல்லை. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே வஞ்சிக்கப்பட வேண்டாம். இந்த பட்சிக்கிற ஓநாய்கள் உங்கள் மணி பணத்தை பிடுங்க முடியாத வருகிறார்கள். தங்களை மாய வித்தைகளை காண்பிக்கிறார்கள். இயேசு நாமத்தினாலே அவர்களை பார்த்து வஞ்சிக்கப்பட்டு விடாம் நீங்கள் வழி விலகி போவீர்கள். அவர்களுக்கு கிறிஸ்துவ நாவி இருக்கிறதா? உங்களை தேவபக்தி உள்ள வாழ்க்கைகளை நடத்துகிறாரா? பண ஆசிலிருந்தும் பாவத்திலிருந்தும் உங்களை விடுதலையாக்க முடியாது பிரசங்கிக்கிறார்களா, உதவி செய்கிறார்களா? அதுதான் இந்த வாழ்க்கையிலும் நித்தியத்திலும் உங்களுக்கு உதவி செய்யும். கடைசி நாட்களிலே வஞ்சிக்கக்கூடிய ஆவிகள் திரளாய் பெருகியிருக்கும். ஜனங்கள் மோசத்திலிருந்து மிக மோசமான வாழ்க்கைகளாக போவார்கள். பணம் ஆசை உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தேவனை நேசிப்பதை காட்டிலும் பணத்தை அதிகமாக நேசிப்பார்கள். மனுஷ பிரியராய் தேவ பிரியராய் இராமல் மனுஷ பிரியா இருப்பார்கள், பண பிரியராய் இருப்பார்கள். இந்த நாட்களிலே வஞ்சனையானது அதிகமாய் பெருகி இருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரத்திலே பவுல் வெகுமாய் எச்சரிக்கிறார், சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடினாலே அவர்களுக்குள்ள கொடிதான வஞ்சனை தேவன் அனுப்பினார்கள். வாசிக்கிறோம், தேவனே அவர்கள் வஞ்சிக்க முடியாய் அனுமதித்துடுவார், ஏனென்றால் அவர் சத்தியத்தின் மீது உள்ள அன்பு அவர்களுக்கு இல்லை. அவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள், பொய்யான அற்புதங்களினாலும் அடையாளங்களாலும் வஞ்சிக்கப்படுவார்கள் என்று வாசிக்கிறோம்.
ஆம், it looks as if some good is being done by some of these things.
ஆகவே இவளினால சில நல்ல காரியம் நடப்பது போல தெரிகிறது. ஆனால் கடைசியா எங்கே அது உங்களை வழி நடத்துகிறது? உண்மையான இயேசுவிடத்தில் வழி நடத்துகிறதா, அல்லது வேறு ஒரு இயேசுவிடத்திலே நடத்துகிறதா? தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுங்கள், இல்லாவிட்டால் வஞ்சிக்கப்படுவீர்கள். தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக, இந்த வார்த்தைகளை கேட்க உதவி செய்வாராக, முழுமையாக நாம் வஞ்சலிருந்து பாதுகாக்கும்படி உதவி செய்வாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.